பிபிலிய தேடல் நல்ல சமாரியர் உவமை பகுதி இரண்டு.
எனதருமை அன்புள்ளங்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற நற்செய்திகள் ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு அம்சத்தை கொண்டுள்ளன. லூக்கா நற்செய்தியை பரிவு நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் கம்பேஷன் என்று விவிலிய விளக்கங்களில் குறிப்பிடுகின்றனர். இயேசுவின் மனித இயல்பை, சிறப்பாக அவரது பரிவன்பை வெளிப்படுத்தும் சொற்களையும் புதுமைகளையும் திரட்டித் தருவதில் லூக்கா தனிப்பட்ட கவனம் செலுத்தியுள்ளார். லூக்கா நற்செய்தியின் மற்றொரு தனித்துவமான பண்பு என்ன தெரியுமா? அவர் பெண்களுக்கு அளித்துள்ள முக்கியத்துவம். இவரது நற்செய்தியில் பெண்களை மையப்படுத்திய பல நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய சிறப்பு அம்சங்களைக் கொண்ட லூக்கா நற்செய்தியில் கதை வடிவில் அமைந்துள்ள இயேசுவின் உவமைகள் மிக உயர்ந்த மனித பண்புகளை வெளிப்படுத்துவதில் வியப்பொன்றுமில்லையே. அன்பு இதயங்களே, தேவையிலிருக்கும் ஒரு மனிதருக்கு மற்றொருவர் உதவி செய்வது அடிப்படையான மனித பண்பு. அடிக்கடி காணாமற் போகும் மனித பண்பும் இதுதான். பிறர் அன்பை குறித்த உண்மைகளை கடந்த 20 நூற்றாண்டுகளாக மனித சமுதாயத்தின் மீது ஆழமாக பதித்து வரும் அற்புதமான ஒரு உவமை நல்ல சமாரியர் உவமை. இந்த உவமை கடலுக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன் இதன் கரையில் நின்று நாம் திரட்டக்கூடிய செல்வங்களை தேடுவோம். முதலில் லூக்கா நற்செய்தியின் பொதுவான அமைப்பை தெரிந்து கொள்வது உதவியாக இருக்கும். 24 பிரிவுகளை கொண்ட லூக்கா நற்செய்தி 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அர்ப்பணம், குழந்தை பருவ நிகழ்வுகள், திருப்பணிக்கு தயார் செய்தல், கலிலேய பணி, எருசலேம் நோக்கி பயணம், எருசலேம் பணி, இயேசு துன்புற்று இறந்து உயிர்த்தெழுதலும் விண்ணேற்றம் அடைதலும் என்பன இந்த 7 பகுதிகள். இந்த 7 பகுதிகளிலும் எருசலேம் நோக்கி பயணம் என்ற பகுதிதான் 10 பிரிவுகளை கொண்ட நீளமான பகுதி. இந்த பகுதியில்தான் இயேசு கூறிய புகழ்பெற்ற உவமைகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. எருசலேம் நோக்கி இயேசு மேற்கொண்ட அந்த பயணத்தை நற்செய்தியாளர் லூக்கா இவ்வாறு ஆரம்பிக்கின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 9. இயேசு எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்குப் போய்ச் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறோர் ஊருக்கு சென்றார்கள்.
அன்பு இதயங்களே, பயணத்தின் ஆரம்பத்திலேயே இயேசு எதிர்ப்பை சந்திக்கின்றார். அவர் சமாரியர்களின் ஊரில் வரவேற்கப்படவில்லை என்பதை நாம் அறிகின்றோம். அவர்கள் காட்டிய பகைமை உணர்வுகளுக்கு இயேசு தந்த பதில் என்ன? தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பில் நல்ல சமாரியர் என்ற உவமையை கூறி சமாரியர் என்றாலே அன்பின் இலக்கணம் என்ற புகழ் மாலையை அவர்களுக்கு சூட்டியுள்ளார். அன்பு இதயங்களே, இந்த உவமை கடலின் கரையில் நின்றபடி நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் இதுதான்.
அன்பு
அன்பு இதயங்களே, அடுத்ததாக இயேசு இந்த உவமையை சொல்ல தூண்டுதலாக அமைந்த சூழலை நாம் அலசி பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 10 பிரிவில் இந்த சூழல் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது.
திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
அன்பர்களே, இந்த வரிகளை நான் இதுவரை பலமுறை வாசித்திருக்கின்றேன். ஆனால் நமது விவிலிய தேடலுக்காக இதை அண்மையில் வாசித்தபோது இதுவரை நான் எண்ணி பார்க்காத ஒரு புதிய எண்ணம் முதல் வரியிலேயே என் மனதில் பளிச்சிட்டது. இந்த இறை சொற்றொடரில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து என்று வாசித்தபோது எழுந்து என்ற வார்த்தை என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. எழுந்து என்றால் அந்த திருச்சட்ட அறிஞர் அங்கு அமர்ந்திருந்தார் என்றுதானே பொருள். அவர் திடீரென அங்கு வந்து இயேசுவிடம் கேள்வியை தொடுக்கவில்லையே. அவர் அங்கு அமர்ந்திருந்தார், இயேசு அதுவரை பேசியவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படியெனில் இயேசு அதுவரை என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்ற கேள்வியும் எழுகின்றது. அன்பு இதயங்களே, உங்களிடம் விவிலியம் கைவசம் இருந்தால் லூக்கா நற்செய்தி 10 பிரிவை திறந்து பாருங்கள். இந்த உவமையின் சூழலை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தியின் 10 பிரிவின் ஆரம்பத்தில் கூறப்பட்டிருக்கும் வார்த்தைகள் இவைதாம்.
இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார்.
அன்பர்களே, இயேசு அனுப்பிய அந்த 72 பேரும் அவர் சொன்னபடி பணிகளை முடித்த பின் நிலைகொள்ளா மகிழ்வோடு திரும்பி வந்தனர். இந்த காட்சியை தற்கால சூழலுக்கு ஏற்ப நான் இவ்விதம் கற்பனை செய்து பார்க்கின்றேன். பள்ளியில் தான் அடைந்த வெற்றியால் தலைகால் புரியாத மகிழ்வோடு வீட்டுக்குள் வரும் ஒரு மகளையோ மகனையோ கற்பனை செய்து பார்ப்போம். அம்மா, அம்மா என்று உரத்த குரலில் கத்திக்கொண்டு வரும் மகள் தனக்கு கிடைத்த வெற்றியை பற்றி துடிப்போடு சொல்லி முடித்ததும் அன்னை தன் மகளை ஆறத் தழுவி நெற்றியில் முத்தமிடுகின்றார். பின்னர் அந்த பரபரப்பெல்லாம் குறைந்த பின் அன்று இரவோ அல்லது அடுத்த நாட்களிலோ நல்லதொரு தருணம் பார்த்து அம்மா மகளிடம், மகளே, இந்த வெற்றியால் நீ அதிகம் பெருமை கொள்ளாதே, அது உனக்கு ஆபத்து. இதற்கு மேலான பெருமைகள் உனக்கு காத்திருக்கின்றன என பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த தாய். இதைத்தான் இயேசு அன்று செய்தார். தங்கள் பணியில் ஏற்பட்ட வெற்றி, அதிலும் சிறப்பாக பேய்கள் கூட தங்கள் சொல்லுக்கு பணிந்தன என்ற வெற்றியை கொண்டாட அந்த சீடர்கள் ஓடி வந்தனர். அவர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்ததை லூக்கா இவ்விதம் விளக்குகின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார்.
அன்பு இதயங்களே, 72 சீடர்களும் இயேசுவை தேடி ஓடி வந்தபோது இயேசு ஏற்கனவே மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். அந்த கூட்டத்தில் தங்கள் பெருமைகளை சீடர்கள் அடுக்கிக் கொண்டே சென்றபோது இயேசு அந்த கூட்டத்தின் முன்னிலையிலேயே தன் சீடர்களுக்கு பணிவு பாடங்களை சொல்லித் தருகின்றார். பின்னர் இதே பாடங்களை சூழ இருந்த மக்களுக்கும் இயேசு எடுத்துக் கூறுகின்றார். இந்த சொற்களை அவர் தூய ஆவியாரின் தூண்டுதலோடு கூறினார் என்று லூக்கா நற்செய்தி குறிப்பிடுகின்றது.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. அந்நேரத்தில் இயேசு தூயாவியால் பேர் உகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார்.
அன்பு என்பது
என தருமை அன்புள்ளங்களே, இயேசுவுக்கும் 72 சீடர்களுக்கும் நடந்த உரையாடலையும் அதற்கு பின் மக்களிடம் இயேசு கூறியதையும் கேட்டபடி அங்கு அமர்ந்திருந்தார் திருச்சட்ட அறிஞர். பொங்கி வரும் பாலில் நீரை தெளிப்பது போல் வெற்றியை கொண்டாட வந்த சீடர்களிடம் இயேசு கூறிய வார்த்தைகளால் திருச்சட்ட அறிஞரின் பெருமையும் காயப்பட்டிருக்க வேண்டும். எனவே அவர் எழுந்தார். தன் அறிவுத்திறனை அந்த கூட்டத்தில் நிலைநாட்டவும் அதே நேரம் இயேசுவுக்கு சவால் விடுக்கும் விதமாகவும் அவர் தன் கேள்வியை தொடுத்தார். போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் திருச்சட்ட அறிஞரின் கேள்வி. அன்பு இதயங்களே, இந்த கேள்வி ஒரு தேடுதலால் எழுந்த கேள்வி அல்ல. பதிலை தெரிந்து வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இதுபோன்ற ஒரு நிகழ்வு பொதுவாக ஒரு கூட்டத்தில் நிகழும். அந்த கூட்டத்தில் தலைவராக இருப்பவர் பேசிக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற கேள்விகளை மறைமுகமான நோக்கங்களுடன் கேட்பவர்கள் உண்டு. தனக்கு தெரிந்தது தலைவனுக்கும் தெரிந்திருக்குமா என்பதை சோதிக்க கேட்கப்படும் கேள்வி இது. கூட்டத்தின் நடுவில் இத்தகைய ஒரு கேள்வி கேட்பதால் தலைவனின் அறியாமையை மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டலாம். அதே நேரம் தன்னுடைய அறிவுத்திறனையும் மக்கள் முன் விளம்பரப்படுத்தலாம். அன்பு இதயங்களே, குழந்தை மனம் கொண்டு தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தி கூறிய அறிவுரைகளால் காயப்பட்டு போன பெருமையோடு திருச்சட்ட அறிஞர் எழுந்து இயேசுவிடம் கேள்வியை தொடுத்தார். இயேசுவை மடக்கி தன் அறிவு திறமையையும் பெருமையையும் மக்கள் முன் நிலைநாட்ட அவர் துடித்தார். அன்பு இதயங்களே, திருச்சட்ட அறிஞருக்கும் இயேசுவுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த உரையாடலில் நம் அடுத்த தேடலை தொடர்வோம்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.